இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் பிரம்மகுமாரிகளுடைய இயக்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக எப்பவும் போல நம்மிடையே இருக்காங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இப்ப நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும்னா முதல்ல நாம நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு?
நம்முடைய முயற்சி எதுக்கு அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களினுடைய தரத்தை நாம உயர்த்தணும். அதன் மூலமாக ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும். ஆன்மீக உணர்வு என்பது வளர வேண்டும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நாம எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எண்ணங்கள் எப்படி உருவாகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நமக்குள்ள எடுத்துக்கொள்ளும் தகவல்கள் நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக, தொடுவதின் மூலமாக, பார்ப்பதின் மூலமாக, நாம் உண்கிற உணவுகளின் மூலமாக கூட நம்முடைய எண்ணங்களின் மீது பாதிப்பு ஏற்படும். இது வந்து விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ ரீதியாக கூட பலவித ஆராய்ச்சிகள் நடந்து, நாம் உட்கொள்கிற உணவு என்பது நம்முடைய மன ரீதியாகவும் நம்முடைய உடல் ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ப்ரூஃப் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய இந்து கலாச்சாரத்தின்படி நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, எப்படி அன்னமோ அப்படியே மனம் அப்படின்னு ஒரு பழமொழியே கூட இருக்கு. ஸோ நாம் உட்கொள்ளுகிற அந்த உணவு என்பது மிகப்பெரிய பாதிப்பை நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணங்களில் ஏற்படுத்துகிறது.
இன்னைக்கு வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு இந்த வெஜிடேரியன் ஃபுட் பத்தியும் நான் வெஜிடேரியன் ஃபுட் பத்தியும். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
இப்போ நம்ம நான்வெஜ் ஃபுட் தேவையில்லை அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்றது வந்து அடிப்படையில எல்லாருடைய உள்ளுணர்வுக்குமே தெரியும். ஏன்னா ஒரு உயிரை அடித்து, ஒரு உயிரை வதை செஞ்சு, அதை கொலை செஞ்சு அதை நாம சாப்பிடுறோம். அப்போ நம்முடைய உடலுக்குள்ள, நம்முடைய எண்ணங்கள்ல அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். இப்ப மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது கூட நம்முடைய குடல் என்பது இப்படிப்பட்ட உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு நிரூபணம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விலங்குகளினுடைய மாமிசத்தை நாம சாப்பிடும் பொழுது அது நம்முடைய உடலுக்குள் சென்று ஒரு விதமான டாக்ஸின்ஸை வந்து ரிலீஸ் செய்து அது நம்முடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மாமிசத்தை பதப்படுத்துகிற அந்த இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதை தயார் செய்வதற்காக பல விதமான ரசாயன பொருட்களை வந்து உபயோகப்படுத்துறாங்க. அதை உபயோகப்படுத்துறதுனால அதிலேருந்து வெளிவருகிற ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து நம்முடைய உடலுக்கு தீங்கை விளைவிக்கிறது. அதன் விளைவாக கேன்சர் வருது அப்படின்னு கூட நிரூபணம் செஞ்சிருக்காங்க. அது இல்லாம இப்போ அந்த மாமிசம் கடைக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்றதுக்காக நைட்ரேட் அப்படின்ற ஒரு ரசாயன பொருளை உபயோகப்படுத்தி அதனுடைய நிறம் மாறாமல் இருப்பதற்காக ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க. அதுவும் நம்முடைய உடலுக்கு தீங்கை விளைவிக்கின்ற ஒன்று. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா, காய்கறிகளை சாப்பிடும் பொழுதே அந்த காய்கறிகள் உற்பத்தி ஆகும் பொழுது உபயோகப்படுத்துற அந்த மருந்துகள், பூச்சி மருந்துகளை உபயோகப்படுத்தினா கூட அது நமக்கு தீங்கை விளைவிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட சொல்றாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த மாமிசத்தை பதப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு சில கெமிக்கல்ஸ், ரசாயன பொருட்கள் அதிக அளவு தீங்கே நமக்கு விளைவிக்கும். இது மருத்துவ ரீதியாக நிரூபணம் செய்துவிட்ட ஒன்று. இப்படி உடல் ரீதியாக பாதிப்புகள் இல்லாம மன ரீதியாகவும் நமக்கு பாதிப்பு என்பது ஏற்படும்.
மன ரீதியா எப்படி பாதிப்பு ஏற்படும்?
இப்போ உங்களை யாரோ வெட்ட வர்றாங்க அப்படின்னா உங்களுடைய நிலை என்பது எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும், துக்கமா இருக்கும் இல்லையா?
ஆனா விலங்குகளுக்கு அது தெரியாது இல்லையா, அதை வெட்ட வராங்கன்னு
ஏன் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? விலங்குகளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அந்த விலங்கை வந்து ஒருத்தர் வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு கத்தியை எடுத்துட்டு வரும்பொழுது அந்த விலங்குக்கு நன்றாக தெரியும் தன்னை கொல்ல போகிறார்கள் அப்படின்னு. சோ அந்த ஒரு பயத்துல அதனுடைய உடல் முழுவதும் ஒரு விதமான ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும் பயத்தினுடைய அடிப்படையில். அப்போ பயம் மட்டும் இல்ல, பலவிதமான எதிர்மறை உணர்வு, கொல்ல போறாங்களே அப்படின்ற ஒரு துக்கமும் கூட அதனுடைய உடல்ல வந்து ஒரு சில வைப்ரேஷன்ஸ் உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த பிராணியை அவங்க வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு மார்க்கெட்டுக்கு வருது, அதை நாம சமைச்சு சாப்பிடுறோம். இப்ப நம்ம சாப்பிடும் பொழுது அந்த இறைச்சியை மட்டும் நாம சாப்பிடுறது இல்லை, அந்த ஃபிளஷை மட்டும் சாப்பிடுறது இல்லை, அதோடையே அப்போ உருவான அந்த ஹார்மோன்ஸையும் கூட நமக்குள்ள நாம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல உருவான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், எதிர்மறை உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட அந்த அதிர்வலைகள், பயம், துக்கம், அந்த மாதிரி விஷயங்களும் நமக்குள்ள போயிடுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயம், துக்கம், மகிழ்ச்சியற்ற நிலை, அதுல இருந்து நாம விடுபடணும்னு நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம அதையே நம்முடைய உணவாக உள்ள போட்டுட்டு இருக்கோம்.
இப்ப அடுத்தது அடிக்ஷனை பத்தி நான் வந்து கேட்க போறேன். எப்படி வந்து புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது ஒரு அடிக்ஷனோ, அதே மாதிரி இந்த அசைவ உணவு சாப்பிடுறது கூட ஒரு அடிக்ஷன் தானே? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு, ஆனா அதை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்துக்கு வந்து அவங்க அடிமையிடுறாங்க இல்லையா?
இப்போ நாம எதுக்காக இந்த முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். இதை செய்யும் பொழுது நமக்கு நாம நம் மனதை புரிய வைத்து அதற்கப்புறமா நாம இதை முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமா நம்மால அதை செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய மாற்றம் என்பது எண்ணங்கள்ல வருது. அந்த எண்ணங்களின் மூலமாக நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை உணர்வுகளை நாம விளக்குறோம், அதுல இருந்து நாம விடுபடுறோம். அதற்காகத்தான் இந்த மாற்றம். நம்முடைய தந்தை ஸ்ரீ பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆத்மா தூய்மை அடைய அடைய அந்த தூய்மையான ஆத்மா என்பது இருக்கிறது கோவில் தான் இந்த உடல். சோ இந்த உடலுக்குள்ள வந்து நாம எதை போட்டாலும் அது தூய்மையானதாக இருக்கணும். அதுல கோபம், கவலை, துக்கம், பழிவாங்குற குணம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைந்த அந்த உணவு, அந்த மாமிசம் என்பதை நாம உள்ள போடக்கூடாது. ஏன்னா தூய்மையான ஆத்மா குடியிருக்கிற கோவில் தான் இந்த உடல் அப்படின்ற ஒரு உணர்வோட நமக்குள்ள எடுத்துக்கிற நல்ல உணர்வுகள் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வலைகளை உருவாக்கும்.
ஆனா இன்னமும் வந்து நான் சாப்பிடுற உணவு வந்து என்னுடைய எண்ணங்கள்ல பாதிப்பு ஏற்படும்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல.
இதை வந்து நாம வந்து பரிசோதனை தான் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நம்முடைய நாம் சாப்பிடுகிற உணவு என்பது நேரடியாகவே நம்முடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்ப பல விதமான ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு, அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட கொஞ்ச காலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கி நாம இதை சோதிச்சும் பார்க்கலாம். ஏன்னா நான் தூய்மையாகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமைதியானவனாக, கோபமற்ற, ஒரு எதிர்மறை எண்ணங்களற்ற ஒரு ஆத்மாவாக உருவாகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த ஒரு பயணத்துல நாம கூடவே இதையும் செஞ்சா அதுல நல்ல பலன் என்பது கிடைக்கும்.
ஆனா மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இத வந்து உணவுல சேர்த்துக்கிறது உடலுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கு.
பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உணவை எதுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, அதுல புரோட்டீன் இருக்கு அப்படின்றதுனால. மருத்துவ ரீதியா, விஞ்ஞான ரீதியா நம்ம பார்க்க போனா நமக்கு தேவையானது வந்து 45 கிராம் புரோட்டீன் தான். அதுக்கு மேல அதிகப்படியா இருக்கிற அந்த புரோட்டீன் வந்து யூரிக் ஆசிடா மாறிடும். அது நம்முடைய உடலுக்கு நல்லதில்லை.
சிஸ்டர், அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லா சாஸ்திரத்திலயும் தர்மத்திலயும் வந்து இத வந்து உணவுல சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இத வந்து உணவுல சேர்த்துக்கிறது உடலுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அதுதான் வந்து அந்த வெங்காயமும் பூண்டும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உணவு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 வகையான உணவு வகைகள் இருக்கு. முதல்ல வந்து சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம், ஹை எனர்ஜி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், தூய்மையான ஒரு உணவுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வகையான உணவு வந்து நம்ம வந்து ஆக்டிவா வச்சுக்கக்கூடிய ஒரு உணவு. மூன்றாவது வந்து தாம்சிக் ஃபுட்னு சொல்லுவோம், அது மிகவும் டல்லான ஒரு டெட் ஃபுட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான தாம்சிக் ஃபுட் வகையை சார்ந்தது தான் இந்த பூண்டு வெங்காயம் அப்படின்றது. இப்போ நம்ம பண்டிகை நாட்களாகட்டும், அந்த தூய்மையான தேவி தேவதைகளுக்கு நாம எப்படிப்பட்ட உணவை படைக்கிறோம் அப்படின்னா, ஹை எனர்ஜி ஃபுட், சாத்விக் உணவை தான் நாம படைப்போம். நமக்கே தெரியும் அதுல பூண்டு வெங்காயத்தை சேர்க்க மாட்டோம். இப்போ நாம தூய்மையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நமக்குள்ள எதிர்மறை உணர்வுகள் உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பயணம். நமக்குள்ள அமைதி நிலவனும் மகிழ்ச்சியும் அன்பும் உருவாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயணத்தை நாம மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ நாம சாப்பிடுற அந்த உணவு என்பது எப்படி தூய்மையான அந்த தெய்வத்துக்கு நம்ம படைக்கிறோமோ அதே போன்ற ஒரு தூய்மையான சாத்வீகமான உணவை தான் நாமும் உட்கொள்றது நல்லது. பூண்டு வெங்காயம் நம்ம பார்க்கும்பொழுது உடல் ரீதியாக அது நல்லதை செஞ்சாலும் மன ரீதியாக மனதளவில் எமோஷனல் லெவலில் அது வந்து நல்லது கிடையாது. அதை சாப்பிட்றதுனால நமக்கு கோபம் அதிகமாகும். கோபம், எரிச்சல், அக்ரெஷன் அந்த மாதிரியான உணர்வுகளை அது தூண்டிவிடும். இப்போ ஒரு பக்கம் நாம வந்து அமைதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நாம எதிர்மறை உணர்வுகளை தூண்டக்கூடிய உணவை உட்கொள்றோம் அப்படின்றது சரியா இருக்காது. இப்போ பிரம்மச்சரியத்தை கூட நாம எதற்காக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பயணத்துல நாம தூய்மையினுடைய உச்சக்கட்டத்தை அடைவதற்காக இந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ஒரு சில விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கிறது நமக்கு உதவி செய்யும். இப்ப பூண்டு வெங்காயத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது விஞ்ஞான ரீதியாக கூட நம்முடைய மூளையில அதிர்வலைகள்ல வந்து ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. 1950 பிளைட் டெஸ்டுக்காக பைலட்ஸ வந்து கூப்பிடும் பொழுது அந்த டெஸ்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பூண்டு வெங்காயத்தை சாப்பிடாம வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ECG டெஸ்ட் எடுக்கும்பொழுது கூட நம்முடைய மதிய உணவுல பூண்டு வெங்காயம் இருந்தது அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்ல வந்து நிச்சயமா ஏதாவது ஒரு மாற்றங்கள் என்பது ஏற்படும்.
ஆமா, ரேக்கிய சிகிச்சை அளிக்கும் போது கூட இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடுறத தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இது வந்து லோ எனர்ஜி ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நம்முடைய முயற்சி வந்து நம்முடைய சக்தியை வந்து அதிகப்படுத்துற ஒரு நிலையில இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயணத்துல இப்படி நம்முடைய சக்தியை கீழே கொண்டு வர அந்த மாதிரியான பொருட்களை நாம தவிர்க்கலாம். இப்போ இந்திய கலாச்சாரத்துல வந்து உபவாச நாள்ல பண்டிகை நாள்கள்ல பூண்டு வெங்காயத்தை தவிர்ப்பாங்க. இதை நாம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதையே ஒரு சில நாள்கள்ல நாம கடைபிடிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம எப்பவுமே கடைபிடிக்கலாம்.
எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுலயும் நம்ம அனுபவம் செஞ்சு பார்க்கறதுலயும் தான் அடங்கி இருக்கு. நிச்சயமா வந்து நம்ம இந்த அசைவ உணவை வந்து சாப்பிடாம அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடாம கொஞ்ச நாள் இருந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பரமாத்மா அவரே நேரடியா வந்து நம்ம கிட்ட சொன்னது இல்லையா சிஸ்டர்? இப்ப கடைசி கேள்வி, நம்ம வெளியில சாப்பிடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா எந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாகும்?
ஒரு பழமொழி இருக்கு, எப்படி அன்னமோ அப்படியே மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட உணவை நாம் உட்கொள்கிறோமோ அதனுடைய தாக்கம் நம்முடைய மனதுல பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நாம கோவிலுக்கு போறோம், அங்க பிரசாதமா நமக்கு ஒரு கொஞ்சம் ஸ்வீட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை சாப்பிடும்போது கொஞ்சமா தான் கிடைக்கும், ஆனா அதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு மன நிறைவு என்பது கிடைக்கிறது. இதே பொருளை நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கிறது. ஆனா அதே ஒரு ஸ்வீட்டை அதிகமா வெளியில கடையில வாங்குறோம், அதை சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு மனநிறைவு என்பது கிடைக்கிறது இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கோவில்ல சமைக்கிற அந்த பிரசாதம் என்பது அதை தயார் செய்யும் பொழுது ஒரு நல்ல மனநிலையோடு தூய்மையான ஒரு எண்ணங்களோட நல்ல மனோபாவத்தோட அதை உருவாக்குறாங்க. ஏன்னா அதை கடவுளுக்கு படைக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உருவாக்குறாங்க. அதே மாதிரி அதே ஒரு பொருளை வீட்டில் நம்ம தயாரிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக அப்படின்ற ஒரு நல்ல மனநிலையில ஒரு நல்ல எண்ணத்துல நாம அதை தயார் செய்யறோம். கடையில இதை தயார் செய்யும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு தொழில், இதுலேருந்து எனக்கு பணம் வரப்போகிறது அப்படின்னு இருக்கும். இன்னொன்று, அவங்க குழப்பத்தில் இருக்காங்க இல்லை வேற ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்கன்னா அதே மனநிலையில தான் அதையும் தயார் செய்வாங்க. மூன்று விதமான மனநிலையில தயார் செய்கிற ஒரே விதமான அந்த பொருள் நமக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சமையல் செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை என்பது மிகவும் அமைதியாக இருக்கணும். ஒரு நல்ல எண்ணங்களோடு தான் நாம சமைக்கணும். ஏன்னா நாம் சமைக்கிற உணவை நாம் சாப்பிட்டாலும் சரி, பிறர் சாப்பிட்டாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட மனநிலையில எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட நாம செய்யறோமோ அது அவர்களையும் போய் சேரும். இப்போ நாம சமைக்கும் பொழுது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை குழப்பம் இருக்கு, இல்லை கோபம் இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் நாம சமைக்கிறத விட்டுட்டு நம்முடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்முடைய மனதின் நிலையை சரி செஞ்சுக்கிட்டு மீண்டும் நம் மனதை அமைதிப்படுத்திட்டு நம்ம போய் மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, கோபத்தோட சமைக்கிறோம், குழப்பத்தோட சமைக்கிறோம், இல்லை பிரச்சனையோட சமைக்கிறோம் அப்படின்னா, அதை சாப்பிட்றவங்க வந்து சாப்பாடை மட்டும் சாப்பிடல, அதோடைய அந்த குழப்பம், கோபம், துக்கம், அமைதியற்ற நிலை, அந்த மாதிரி உணர்வுகளையும் தனக்குள்ள ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாப்பாட்டினுடைய மூலமா அவங்களுடைய மனசை போய் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்பது இதுதான். ஸோ சமைக்கும்பொழுது நம்முடைய மனநிலை என்பது அமைதியாகவும் ஒரு நல்ல எண்ணங்களோடும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யறோம் அப்படின்னா, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம். சப்போஸிங் அந்த டிவியில இருக்கிற அந்த ஷோல ஏதாவது வன்முறை சம்பவம் நடக்குது, ஏதாவது கலவரம், பிரச்சனைகளை பார்த்துட்டே சாப்பிட்றோம் அப்படின்னா, அகெயின் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, பயம், குழப்பம், துக்கம், அந்த மாதிரி ஒரு மனநிலையில சாப்பிட்றோம். சாப்பாட்டோட அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு துளியில கூட இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம உள்ள கொண்டு போறோம். ஒரு சிலர் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு ஒரு சில எதிர்மறை விஷயங்களை பேசிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு விவாதம் செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க, அது கூட நல்லதில்லை. மேக்சிமம் நம்ம ஒரு அமைதியான மனநிலையிலேயே சாப்பிட்டா அந்த ஃபுட்டினுடைய அந்த எனர்ஜி வந்து நமக்கு நல்லதே செய்யும். இப்போ ஜப்பான்ல வந்து ஒரு ஆராய்ச்சி ஒன்று செஞ்சாங்க. இந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை ஒன்று செஞ்சாரு. எப்படின்னா, தண்ணீரை வந்து ஒரு வாட்டர் கிறிஸ்டலாக மாத்துறாரு, எண்ணங்களை செலுத்தி. அது கிறிஸ்டலாக மாறும்பொழுது எண்ணங்களை உருவாக்குறாரு. அப்போ எப்படிப்பட்ட எண்ணங்களை அவர் உருவாக்கினாரோ அப்படிப்பட்ட கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதை நாம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்டலினுடைய ஃபார்மேஷன், நல்ல எண்ணங்கள் இருந்தப்போ உருவான அந்த கிறிஸ்டல்ஸினுடைய ஃபார்மேஷன் வந்து மிக அழகாகவும், நல்ல எண்ணங்கள் இல்லாதப்போ உருவான அந்த கிறிஸ்டல்ஸ் ஒரு ஷேப்ல இல்லாமையும் இருந்தது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களினுடைய பாதிப்பு என்பது தண்ணீர்ல ஏற்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்முடைய உடல்ல வந்து 70% தண்ணீர் தான். நம்ம சாப்பிடுற பொருட்கள்ல தண்ணீர் இருக்கு, நம்ம சாப்பிடுற காய்கறி, கனி எல்லாத்துலயுமே தண்ணீர் இருக்கு. இப்போ நம்முடைய எண்ணங்களின் பாதிப்பு என்பது நிச்சயமாக அதுல இருக்கிற அந்த தண்ணீர்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, விஞ்ஞான ரீதியாக கூட நம்முடைய எண்ணங்கள் அந்த உணவின் மூலமாக மீண்டும் நம்முடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம சென்டருக்கு வர ஒரு சகோதரர் அவருடைய ஒரு அனுபவத்தை கூறினாரு. அவர் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்ச காலமா வந்து அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, ஒரு வீட்டை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு வீடு இல்லை, தங்குவதற்காக ஒரு இடத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு வந்துடுச்சு, ஏன் இப்படி ஒரு கனவு எனக்கு அடிக்கடி வருது, இதுக்கான காரணம் என்ன, ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் என்பது அப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயந்தாலும், ஆனா அதற்கான காரணம் என்ன அப்படின்றத அப்ப புரியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, அவர் வீட்டுல சமைக்கிற அந்த பெண் வந்து அவர்கிட்ட, எனக்கு ஒரு 15,000 கொடுங்க, எனக்கு வந்து வீடு கிடைக்கல, நான் வீடு கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கேன், அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் பணம் என்கிட்ட இல்லை, நீங்க கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த 15,000 அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, அந்த சமையல் பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நமக்கு வீடு கிடைக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஒரு குழப்பத்துல, அந்த ஒரு எண்ணத்திலேயே டெய்லி சமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில சமைச்ச சாப்பாட்டை அவர் சாப்பிட்டிருக்காரு, அது அவருடைய எண்ணத்தையும் பாதிச்சிருக்கு. இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நாம் உட்கொள்கிற அந்த உணவுல மிகவும் கவனத்தை வைக்கணும். இப்ப நம்ம தூய்மைக்காக பலவித முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கோம், தூய்மையை அடைவதற்காக. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம கவனம் கொடுக்கல, நம்ம வெளியில சாப்பிடுறோம் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கிற அந்த பலன் என்பது நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதனாலதான் நாம வெளியே சாப்பிடுறத தவிர்க்கிறோம். இப்போ நாம சாப்பிடுற உணவு நமக்குள்ள எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது, நம்முடைய மனநிலையில நம்முடைய எண்ணங்கள் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறதுனால, நமக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களான உணர்வுகளான கோபம், துக்கம், அமைதியின்மை, அவற்றையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதெல்லாம் இல்லாத ஒரு மனநிலையில ரிலாக்ஸ்டா, அமைதியோட, மகிழ்ச்சியோட, அன்போட சமைக்கணும். அதே ஒரு மனநிலையில நாம அதை சாப்பிடவும் செய்யறோம். அப்பொழுது நம்முடைய ப்ராசஸ், நம்முடைய எண்ணத்துல நாம் மாற்றங்களை கொண்டு வர விரும்புறோம் இல்லையா, அது மிகவும் சுலபமாக எளிதாகவும் இருக்கு.
எப்பவும் போல இன்னைக்கும் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்றபடிதான் இருந்தது. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட இது எல்லாத்திலயுமே வந்து நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த கவனம் இருந்தாலே போதும், நம்ம வெளியில சாப்பிடுறத கண்டிப்பா வந்து நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா நிறுத்திடலாம்னு சொல்றத விட கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து எதையுமே வந்து நம்ம பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியமா வீட்டுல நம்ம சமையல் செய்யும் பொழுது ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு நல்ல எண்ணத்தோட அன்பா அமைதியா மகிழ்ச்சியா வந்து நம்ம சமைக்கணும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா நம்ம அதெல்லாமே மறந்துட்டோம், அந்த தெளிவு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னையிலிருந்து நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து வீட்டுல சமைச்சு அது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கறோம். அதனால சமையல் செய்யும் பொழுது எந்த எதிர்மறை எண்ணங்களுக்கும் வந்து இடம் கொடுக்காம பாசிட்டிவா செஞ்சு நம்ம சாப்பிடலாம். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா தாராளமா நீங்க எங்களுக்கு இமெயில் மூலமாவோ அல்லது தொலைபேசி மூலமாவோ நீங்க வந்து எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி